Next is a class on the Srimad Bhagavatam, 1st canto, 8th chapter, text number 32, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on April 24th, 1973, in Los Angeles.
Penvaram, Srimad Bhagavatam, Mudal Skandam, 8th adhyayam, 32th shlokathirkana upanyasam valangiyavar, தெய்வத்திரு அ சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1973 வருடம் April 24 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
Translation: Some say that the unborn is born for the glorification of pious kings, and others say that he is born to please King Yadu, one of your dearest devotees. You appear in his family as sandalwood appears in the Mulya hills.
மொழிபெயர்ப்பு. பிறப்பற்றவர் புண்ணியர்களான அரசர்களை மேன்மைப்படுத்துவதற்காக பிறக்கிறார் என்று சிலர் கூறுகின்றனர். மற்றும் சிலர், உங்களுடைய பிரியமான பக்தர்களில் ஒருவரான யதுமகராஜனை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர் பிறக்கிறார் என்று கூறுகின்றனர். மலைய மலைகளில் சந்தனம் தோன்றுவதைப் போலவே அவரது குடும்பத்தில் நீங்கள் தோன்றுகிறீர்கள்.
So, there are two Malayas, one Malaya hill and one this Malaya, Malaysia, now it is known.
Rendu Malaya irukku, oru Malaya malai, mattrondru Malaysia endra pagudi.
Formerly, in this part of the world, Malaysia, they were growing sandalwood in great, large scale.
முற்காலத்தில் உலகின் இந்த மலேசியா பகுதியில் மிகப்பெரிய அளவில் சந்தன மரங்கள் வளர்க்கிறது உண்டு.
Because 5,000 years ago, there was good demand for sandalwood.
ஏன்னா 5,000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சந்தன மரத்துக்கு ரொம்ப தேவை அதிகமாக இருந்தது.
Every person should use the sandal pulp.
ஒவ்வொரு நபருமே அரைத்த சந்தனத்தை பயன்படுத்துவாங்க.
Because in India, it is tropical country, so this is a good cosmetic.
ஏன்னா இந்தியா வெப்ப மிகுந்த நாடு என்பதனால இங்க இந்த சந்தனம் வந்து ஒரு நல்ல அழகு சாதன பொருளா இருந்தது.
Still, those who can afford during very warm days of summer season, if you apply pulp of sandalwood on your body, you feel no warm, it is cool.
இன்னமும் கூட கோடை காலத்துல ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கிற நாட்கள்ல சந்தனத்தை அரைச்சி உங்க உடல்ல பூசினீங்கன்னா வெப்பம் இல்லாம குளிர்ச்சியாக இருக்கிறத நீங்க உணரலாம். ஆமாம்.
So it was the system still that is going on, but very small scale.
இதுதான் முதல்ல வழக்கமா இருந்தது, இப்பவும் கூட இருக்கு, ஆனா இப்ப ரொம்ப குறைந்த அளவுல நடக்குது.
That everyone after taking bath, he should smear over the body with sandalwood pulp.
எல்லாருமே குளித்த பிறகு அரைச்ச சந்தனத்தை உடம்பில் பூசணும்.
It will keep the body whole day nice, cool and calm.
அது நாள் முழுக்க உடம்ப ரொம்ப குளுமையாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கும்.
So that was the cosmetic.
அதுதான் அழகு சாதன பொருளா இருந்தது.
That is called prasadhan.
அதை பிரசாதனம்னு சொல்றது உண்டு.
Just like every country, the system is after taking bath, you dress your hair, add something, scented.
எல்லா நாடுகள்லயுமே இப்போ குளித்த பிறகு நீங்க உடை உடுத்திட்டு தலை வாரிக்கிட்டு அதுக்கப்புறம் வாசனை திரவியம் ஏதாவது பூசுறது உண்டு.
So in India it was the system that after taking bath, having tilak, going to the deity room, offering obeisances, then the prasadam, chandan prasadam, was taken from the deity room and it was used. This is called prasadhanam.
இந்தியாவில் வழக்கம் என்னென்னா, காலையில் எழுந்து குளித்து திலக்கமிட்டுட்ட பிறகு பூஜை அறையில் போய் சுவாமி தர்சனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அவரை வணங்கின பிறகு பூஜை அறையிலிருந்து சந்தன பிரசாதம் கொடுப்பாங்க. அதை பயன்படுத்துறது வழக்கம். அதுதான் பிரசாதனம்னு சொல்றதுண்டு.
If one can take bath nicely, that is prasadam.
Kaliyugathile snanam evahi prasadanam nu solapattirukku. Adhaadu oruthar nalla kulicharunnave adhu dhaan prasadanam.
So much. Now this cosmetic or sandalwood oil or rose scent or rose water, these are finished.
Andhalavukku ippa poyiduchu. இதுக்கப்புறம் இப்போ அந்த அழகு சாதன பொருட்கள், சந்தனம் அரைச்சி பூசுறது அல்லது ரோஸ் வாட்டர், இதெல்லாம் இப்போ இல்லை.
ஸ்நான
ஏவகி பிரசாதனம், வெறுமனே குளிக்கிறதே பிரசாதனம்னு சொல்றாங்க.
Even the poorest man will take early morning bath.
Na indiyavil irundapodu aarambathile snanam pandrathu kulikkiradendrathu sadharana vishayam ena indiyavil romba elmayil irukkravanga kuda adu kaalaiyila elundirchi kulikkiradhu valakkam.
But actually when I came to our country, I saw that taking bath is also difficult.
Ana unmayile na unga naattukku vandapodu dhaan paathen குளிக்கிறது கூட கஷ்டமான விஷயமா இருக்கு.
Taking bath, that is also not in practice.
குளிக்கிற பழக்கம் கூட இல்லாம இருக்காங்க.
Perhaps once in a week.
அப்படி இருந்தாலும் வாரத்துல ஒரு முறை.
We are accustomed to see in India thrice in a day.
இந்தியாவில் ஒரு நாளைக்கு மூன்று முறை நீராடுறதுன்றது வழக்கமானது. அதுதான் நாங்க பார்த்திருக்கோம்.
I have seen in New York, the friends are coming to another friend's house because one has no facility for taking shower bath. They are coming to a friend's house, is it not? I have seen it.
New York, I have seen it. நண்பர்கள் இன்னொரு நண்பர்களுடைய இடத்துக்கு வராங்க. ஏன்னா அவங்க இடத்துல குளிக்கிறதுக்கான வசதி இல்லாததுனால இங்க வந்து குளிக்கிறாங்க. அது உண்மையா இல்லையா? நான் பார்த்திருக்கேன்.
சோ தி சிம்டம்ஸ் ஆஃப் கலியுகம் டிஸ்கிரைப் தட் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஆல்சோ டு டேக் ஈவன் பாத்.
கலியுகத்துக்கான அறிகுறிகளை விவரிக்கும் போது குளிக்கிறது கூட ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு.
ஸ்நானம் ஏவ ஹி பிரசாதனம் தியாக்கம் குடும்ப பரணம். Dakhyam, Dakhyam means one who is famous for his pious activities. He is called Dakhyam.
Snanam evahi prasadanam, melam Dakhyam kudumba varanam. Dakhyam abdina, orthar avarudaiya punniya seyalgalukku prabalamanavar.
Dakhyam, this word comes from Dukha. Dukha means expert.
தக்ஷம் என்ற வார்த்தை தக்ஷ என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடியது. தக்ஷ அப்படின்னா நிபுணர்னு அர்த்தம்.
தக்ஷம் குடும்ப வரணும். இன் கலியுகம் இஃப் ஏ பர்சன் கேன் மெயின்டெயின் ஏ ஃபேமிலி, ஃபேமிலி மீன்ஸ் வைஃப் அண்ட் ஏ ஃபியூ சில்ட்ரன் ஆர் ஒன் ஆர் டூ சில்ட்ரன், தட் இஸ் கால்ட் ஃபேமிலி.
தக்ஷம் குடும்ப பரணம், இந்த கலியுகத்தில் ஒரு நபர் ஒரு குடும்பத்தை பராமரிக்கிறார்னாலே, குடும்பம் அப்படின்னா மனைவி மற்றும் சில குழந்தைகள் அல்லது ஒன்னு ரெண்டு குழந்தைகள், அதுதான் குடும்பம் சொல்லப்படுது.
But family does not mean in India like that.
இந்தியாவில் குடும்பம்ன்றது அந்த மாதிரி அல்ல.
Family means a joint family.
குடும்பம்னா கூட்டு குடும்பம்.
ஜாயின்ட் ஃபேமிலி, தி ஃபாதர், தி சன்ஸ், தி நெஃப்யூஸ், தி சிஸ்டர், ஹர் சன்ஸ், தே ஜாயின்ட் டுகெதர், தட் இஸ் கால்ட் ஃபேமிலி.
கூட்டு குடும்பம் என்பது தந்தை, மகன்கள், சகோதரர்கள், சகோதரிகள், அவங்களுடைய கணவர்கள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் குடும்பம்னு சொல்றது.
பட் இன் தி கலிஜு இட் வில் பி டிஃபிகல்ட் ஈவன் டு மெயின்டெய்ன் ஃபேமிலி.
ஆனா கலியுகத்துல ஒரு குடும்பத்தை பராமரிக்கிறதே கூட கஷ்டமானது.
இஃப் ஒன் கேன் மெயின்டெய்ன் ஹிஸ் ஃபேமிலி,
ஒருவரால குடும்பத்தை பராமரிக்க முடியுதுன்னா.
In New York when I was there, one old lady was coming. So she had a grown-up son. So I asked her, why didn't you get your son married?
Now, New York la irundha bodhu anga oru vayadana penmini vandanga avangalukku oru magan irundha yen unga maganukku neenga thirumana seidhu vekkakoodadunu ketten.
Yes, he can marry if he can maintain the family.
அவனால குடும்பத்தை பராமரிக்க முடியும்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டேமே அப்படின்றாங்க.
I did not know that maintaining a family is a difficult job. I did not know that.
எனக்கு அது தெரியாது. இங்க குடும்பத்தை பராமரிக்கிறது கஷ்டமான வேலைன்றது எனக்கு தெரியாது.
So these are described in the Bhagavatam. If one can maintain a family, he is very glorious.
இதெல்லாம் பாகவதத்துல விளக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் குடும்பத்தை பராமரிக்கிறான்னாலே அவன் ரொம்ப புகழ்
வாய்ந்தவனாகிறான்.
ஓ, அவனால குடும்பத்தை பராமரிக்க முடியுதேன்னு புகழ்வாங்க.
If a girl has got a husband, she is considered to be very fortunate.
ஒரு பெண்ணுக்கு கணவன் இருந்தால் அவள் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா கருதப்படுகிறாள்.
So actually these things are there.
இந்த விஷயங்கள்லாம் உண்மையா இருந்துட்டு இருக்கு.
So it is not our business to criticize, but the symptoms of Kali Yuga is very very severe.
விமர்சனம் செய்யறதுன்றது நம்ம வேலை கிடையாது. ஆனா இந்த கலியுகத்தினுடைய அறிகுறிகள் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கு.
And it will go more and more. We have simply passed 5000 years only of the Kali Yuga.
இது இன்னும் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. நம்ம இந்த கலியுகத்தோட ஒரு 5000 வருஷம் மட்டும்தான் இப்ப முடிச்சிருக்கோம்.
பட் தி டியூரேஷன் ஆஃப் கலி யுக் இஸ் 432,000 ஆஃப் இயர்ஸ்.
ஆனா கலியுகம் என்பது 432,000 வருடங்கள் நீடிக்க கூடியது.
அவுட் ஆஃப் ஒன்லி வி ஹவ் பாஸ்ட் 5000 இயர்ஸ்.
அதுல இப்போ வெறும் 5000 வருஷம் தான் கடந்து வந்திருக்கோம்.
And after passing 5,000 years, we find so many difficulties.
இந்த 5000 வருட கடந்து வந்ததுலயே நிறைய கஷ்டங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
And the more we grow in this Kali Yuga, the days will be more and more difficult.
இந்த கலியுகம் வளர வளர ஒவ்வொரு நாட்களும் மேலும் மேலும் கஷ்டமா தான் இருக்கும்.
The best thing is that you finish your Krishna consciousness business and go back to home, back to God.
சிறந்த விஷயம் என்னன்னா உங்களுடைய இந்த கிருஷ்ண உணர்வு செயல்களை முடிச்சிட்டீங்கன்னா மீண்டும் பகவானது திருநாட்டுக்கு திரும்ப போயிடலாம்.
That will save you. Otherwise, if we come back again, the difficult days are ahead. We have to suffer more and more.
அது உங்களை காப்பாற்றும். அப்படி இல்லைன்னா நீங்க திரும்ப வரணும். இன்னும் ரொம்ப கஷ்டமான நாட்கள்லாம் வரப்போகுது. அதனால நம்ம மேலும் மேலும் துன்பப்பட வேண்டியிருக்கு.
சோ கிருஷ்ணா இஸ் டிஸ்கிரைப்ட் ஹியர் அஸ் ஆஜோ. அஜோபி சன் அபயாத்மா பூதானாம் இஸ்வரூபி சன்.
கிருஷ்ணரை இங்கு அஜ என்று விவரிக்கப்பட்டிருக்கு. அஜோபிசன் அவ்ய ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன்.
That is stated in the Bhagavad Gita. அஜோபி.
இது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அஜோபி.
I am unborn. Yes, Krishna is unborn. We are also unborn.
நான் பிறப்பற்றவன். ஆமா, கிருஷ்ணர் பிறப்பற்றவர், நம்மளும் கூட தான் பிறப்பற்றவர்கள்.
But difference is that we have been entangled with this material body.
ஆனால் வித்தியாசம் என்னன்னா, நம்ம இந்த பௌதிக உடல்ல சிக்கி கொண்டிருக்கோம்.
Therefore, we cannot keep our position as unborn.
அதனால பெறப்பெற்றவன் என்ற அந்த நிலையை நம்மால தக்க வைத்துக் கொள்ள முடியல.
We have to take birth, transmigrate from one body to another.
நம்ம பிறவி எடுக்க வேண்டியிருக்கு, ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாற வேண்டியிருக்கு.
And there is no guarantee what kind of body you are going to get next, but you have to accept.
அடுத்து என்ன மாதிரியான உடலை நீங்க அடைய போறீங்கன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது, ஆனா நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்.
Just like we are accepting in this life one body after another, the child is giving up his childhood body, accepting the boyhood body, the boy is giving up his boyhood body, accepting youthhood body.
இந்த வாழ்க்கையிலேயே நம்ம உடலை மாற்றிக்கொண்டுதான் இருக்கோம். ஒரு சிறு குழந்தை அந்த குழந்தை உடலை விட்டுட்டு ஒரு சிறுவனுடைய உடலை ஏற்குது, அந்த சிறுவன் அவனுடைய உடலை விட்டுட்டு ஒரு இளைஞனுடைய உடலை ஏற்கிறான்.
Similarly, this body of old age, when giving up, natural conclusion is that I will have to accept another body.
அதே மாதிரி இந்த வயோதிகமான உடலை நான் விடும்போது நான் வேறொரு உடலை ஏற்றுக்கொள்ளணும்ன்றது தானே இயற்கையான முடிவு.
Again, childhood body.
மறுபடியும் குழந்தை உடல்.
Just like there are seasonal changes, after summer there is spring, or after spring there is summer there is fall, after fall there is winter.
பருவ மாற்றங்களைப் போல வசந்த காலம் வருது, அடுத்து கோடை காலம், இலையுதிர் காலம், மழை காலம், குளிர்காலம், இந்த மாதிரி.
Or after day there is night, after night there is day, as these are cycle one after another.
அல்லது பகலுக்கு பிறகு இரவு, இரவுக்கு பிறகு பகல், இந்த மாதிரியான ஒரு சுழற்சி இருந்துகிட்டே இருக்கு.
Similarly, we are changing body one after another.
அதே மாதிரி நாம் அடுத்தடுத்து ஒவ்வொரு உடலாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம்.
And natural conclusion is that after changing this body, I'll get another.
அப்ப இயற்கையான ஒரு முடிவு என்ன, இந்த உடலை நான் விட்ட பிறகு இன்னொரு உடலை அடைய போறேன்.
This is very logical and supported by this Shastra and spoken by the greatest authority by Krishna.
இது மிகவும் நியாயமானது, சாஸ்திரங்களால் ஆதரிக்கப்பட்டதும், மிகப்பெரிய அதிகாரியான கிருஷ்ணரால் பேசப்பட்டதும் ஆகும்.
And why should we not accept it? If you don't accept it, that is foolishness.
ஏன் நாம் இதை ஏற்றுக்கொள்ள கூடாது? அப்படி ஏற்றுக் கொள்ளலன்னா அது முட்டாள்தனம்.
If you don't think that there is no life after death, that is foolishness. There is life after death.
மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இல்லைன்னு நீ நினைச்சனா அது முட்டாள்தனம். மரணத்திற்கு பின்பு வாழ்க்கை இருக்கு.
Because we are accepting one body after another, since time immemorial,
நினைவிற்கட்டா காலத்திலிருந்தே அடுத்தடுத்து வெவ்வேறு உடலை நாம் அடைந்து கொண்டிருக்கிறதால,
we cannot think of that there is life eternal.
நிரந்தரமான வாழ்க்கை இருக்கு அப்படின்றதே நம்மளால சிந்திக்க முடியறதில்லை.
It is difficult for us.
அது நமக்கு கஷ்டமானது.
Just like a diseased man, he is lying down on the bed and eating there, passing stool there, passing urine there, and he cannot move, and very bitter medicine, so many inconvenience, he's lying down.
ஒரு வியாதியஸ்தன் படுக்கையில படுத்து கிடக்கிறான், அங்கேயே சாப்பிடுறான், அங்கேயே மலம் கழிக்கிறான், அங்கேயே மூத்திரம் கழிக்கிறான், அவனால நகர முடியல, ரொம்ப கசப்பான மருந்த சாப்பிடுறான், இந்த மாதிரி நிறைய அசௌகரியங்கள், அவன் அப்படியே படுத்து கிடக்கிறான்.
So he is thinking of committing suicide. This life is very intolerable. Let me commit suicide.
அதனால அவன் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான். ஏன்னா இந்த வாழ்க்கை பொறுத்து கொள்ள முடியாததா இருக்கு, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்.
In desperate condition, sometimes the philosophy of voidism, impersonalism is forward. to make the things zero.
இந்த மாதிரி விரக்தி அடைஞ்ச நிலையில சில சமயத்துல இந்த சூன்யவாத கொள்கை அருவவாத கொள்கை பின்பற்றப்படுது. எல்லாத்தையும் சூன்யமாக்கணும்னு நினைக்கிறது.
Because this life is so much troublesome, sometimes even one commits suicide to get out of this troublesome life, material existence.
ஏன்னா இந்த வாழ்க்கையில அவ்வளவு தொந்தரவு இருக்கிறதுனால சில சமயத்துல இந்த பௌதிக இருப்பின் துக்ககரமான கஷ்டமான நிலையிலிருந்து விடுபடுறதுக்கு அவன் தற்கொலை பண்ணனா கூட.
So the philosophy of voidism, impersonalism is like that.
Sunyavadam, Aruvavadathinudaiya kolgaigal indha maadhiri dhaan.
They cannot shudder to think of another life, again eating, again sleeping, again walking.
Avangalaala marubadi oru vaalkai, marubadi saapanum, marubadi thoonganum, marubadi vela seiyanum, adha nenichaale avangalukku nadungudhu.
Because he thinks eating, sleeping means on the bed. That's all.
ஏன்னா அவன் நினைக்கிறான் சாப்பிடுறது தூங்குறது அப்படின்னா படுக்கையிலிருந்து செய்யறது மட்டும்தான்
நினைக்கிறான்.
அவனுக்கு வேற மாதிரி சிந்திக்க
முடியறதில்லை. அதனால
எதிர்மறையா அத ஜீரோ ஆக்கிடுறது, அதுதான் சூன்யவாதம்.
That you are in trouble on material condition.
ஆனா அது இங்க விஷயம் அல்ல. விஷயம் என்னன்னா நீங்க பௌதிக சூழல்ல இருக்கிறதுனாலதான் தொந்தரவுக்குள்ளாகுறீங்க.
You get out of this material condition, then there is real life, eternal life.
நீங்க உங்களை இந்த பௌதிக சூழல்ல இருந்து விடுவித்துக் கொள்ளுங்க, அதுக்கப்புறம் உண்மையான நிரந்தரமான வாழ்க்கை இருக்கு.
Because we are part and parcel of Krishna. Krishna is Aja. Aja means who has no birth and death.
Naam Krishnarin amsam envadal, Krishnar Aja. Abdinna pirappum irappum attravar nu artham.
So we are also Aja. How we can be otherwise?
Abdinna naamum kooda dhaan Aja. Illana naam eppadi irukka mudiyum?
If I am Krishna's part and parcel,
கிருஷ்ணருடைய அம்சம் என்றால்,
the same example you can see, if my father is happy, so I am the son of my father, why I shall be unhappy?
இப்ப அதே உதாரணம் பார்க்கலாம். இப்ப என்னுடைய அப்பா மகிழ்ச்சியா இருக்கிறார், அப்பாவோட மகனான நான் ஏன் மகிழ்ச்சி இல்லாம இருக்கணும்?
This is natural conclusion.
இதுதான் இயற்கையான முடிவு.
Because I will enjoy my father's property as my father is enjoying.
எனது தந்தையின் சொத்துக்களை அவர் எப்படி அனுபவிக்கிறாரோ அதே மாதிரி நானும் அனுபவிப்பேன்.
Similarly, God is all powerful, Krishna is all powerful, all beautiful, all knowledge, everything complete.
அதே மாதிரி கடவுள் சர்வ சக்தி படைத்தவர், கிருஷ்ணருக்கு எல்லா சக்திகளும் இருக்கு, எல்லா அழகும் இருக்கு, எல்லா ஞானமும் இருக்கு, எல்லாமே பூர்ணமா இருக்கு.
So I may not be complete, but because I am part and parcel, so I have got all the qualities of God in part and parcel.
Na pooranam illam irukkalam, ana na amsam endradhala kadavulukana ella gunangalum enakulleyum irukku. Ena amsam endradhala
it is not that. So God does not die, he is Aja. So I also will not die. This is my position. And that is explained in the Bhagavad Gita.
கடவுள் இறப்பதில்லை, ஏன்னா அவர் அஜ. நானும் கூட இறக்கறதில்லை, இதுதான் என்னுடைய நிலை. இதெல்லாம் பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு.
Even he is describing about the soul. Krishna says that the soul is never born. Na jayati.
அவர் ஆத்மாவை பற்றி விவரிக்கும் போது கிருஷ்ணர் சொல்றது என்னன்னா, ஆத்மா பிறப்பதே இல்லை.
நான்
ஜாயத்தை நாம் ரியத்தை இப்போ பிறப்பற்றவர் என்னும்போது எப்படி அவரால் இறக்க முடியும்? இறப்புன்ற பேச்சுக்கே இடமில்லை.
Death is for a thing which has got a birth.
இறப்பு என்பது பிறப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கானது.
If one has no birth, there is no question of death.
பிறப்பு இல்லாத ஒருவனுக்கு இறப்பு என்ற கேள்விக்கே இடமில்லை.
So we are part and parcel of Krishna. As Krishna is Aja, we are also Aja.
நஜாயத்தை நாம் மிரியத்தை வா, நம்ம எல்லாரும் கிருஷ்ணருடைய அம்சம் என்பதால கிருஷ்ணர் அஜா, நம்மளும் கூட அஜா.
That we do not know. This is ignorance.
அது நமக்கு தெரியறதில்லை. இதுதான் அறியாமை.
This is ignorance.
இதுதான் அறியாமை.
They are making scientific researches, but they do not know that every living entity is spirit soul. He has no birth, he has no death, he is eternal, nitya shasatayam, everlasting, purana, all the oldest. Nahannate, the conclusion, nahannate hannamane sarire. So after the annihilation of this body, the soul does not die.
அவங்க விஞ்ஞான ஆராய்ச்சி செய்றாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாதது என்னன்னா, எல்லா உயிர்வாளிகளுமே ஆத்மாக்கள். அவர்களுக்கு பிறப்பு இல்லை, அவர்களுக்கு இறப்பு இல்லை, அவர்கள் நித்தியமானவர்கள், சாஸ்வதோயம், எப்போதுமே இருக்கக்கூடியவர்கள், புராண ரொம்ப பழமையானவர்கள், நாகன்யத்தை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ முடிவு என்னென்னா, நாகன்யத்தை ஹன்யமானே சரீரை, இந்த உடல் அழிஞ்ச பிறகு ஆத்மா அழிவதில்லை.
This is our disease.
அவர் வேறொரு உடலை ஏற்கிறார், அதுதான் நம்முடைய வியாதி.
This is called Bhavarog. Bhavarog means material disease.
இதுதான் பவரோகன்னு சொல்லப்படுது. பவரோக அப்படின்னா பௌதிகமான வியாதி.
So Krishna, being the supreme living entity, nitya nityana chetana chetanana.
கிருஷ்ணர் பரம உயிர்வாளியாக இருப்பதால், நித்யோ நித்தானாம் சேத்தன சேத்தனானாம்.
Krishna is exactly like us, or we are imitation of Krishna.
கிருஷ்ணர் நம்மள போல தான், அல்லது நம்ம கிருஷ்ணரோட நகல்.
The difference is Krishna is Bibhu, unlimited, and we are Anu, we are limited. That is Bibhu.
வித்தியாசம் என்னன்னா, கிருஷ்ணர் Bibhu, எல்லையற்றவர், நம்ம அணு, எல்லைக்கு உட்பட்டவர்கள். அதுதான் வித்தியாசம்.
அதர்வைஸ் குவாலிட்டேட்டிவ்லி we are as good as Krishna.
மற்றபடி குணத்தளவில் நம்ம கிருஷ்ணரை போலவே.
Therefore, whatever propensities Krishna has, we have got all these propensities.
அதனாலதான் கிருஷ்ணருக்கு என்ன சுபாவம் இருக்கோ அதே சுபாவம் நமக்கும் இருக்கு.
Krishna has the propensity to love the other sex.
மற்ற பாலினத்தை நேசிக்கிறதுக்கான சுபாவம் கிருஷ்ணருக்கு இருக்கு.
Therefore, we have got this propensity to love the other sex.
அதனாலதான் நமக்கும் மற்ற பாலினத்தை நேசிக்கிறதுக்கான சுபாவம் இருக்கு.
The beginning of love is there in Radha and Krishna. Eternal love.
நேசத்தின் தொடக்கமே ராதா கிருஷ்ணர்ல தான் இருக்கு. அது நித்தியமான அன்பு.
Between Radha and Krishna.
ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் மத்தியில.
So we are also seeking eternal love. But because we are conditioned by the material laws, it is interrupted.
நாமும் கூட நிரந்தர அன்பை தான் தேடுறோம். ஆனா நம்ம இந்த ஜட சட்டங்களால பந்தப்பட்டிருக்கிறதால அது தடைப்பட்டு போயிருக்கு. அது தடைப்பட்டிருக்கு.
So if we become out of this interruption, then we get similar love affairs as Krishna and Radha Rani.
அந்த தடைகளை மீறி வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் ராதாவுக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய அதே காதல் விவகாரம் மாதிரி நமக்கும் இருக்கும்.
So our business should be how to go back to home, back to Krishna.
அதனால எப்படி கிருஷ்ணர்கிட்ட திரும்ப போறதுன்றதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும்.
பிகாஸ் கோயிங் டு கிருஷ்ணா மீன்ஸ் கிருஷ்ணா இஸ் இட்டர்னல், வி கெட் இட்டர்னல்.
ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட போறது அப்படின்னா கிருஷ்ணர் நித்தியமானவர், நமக்கு நித்திய உடல் கிடைக்கும்.
ஜஸ்ட் டு பிகம் எ செக்ரட்டரி ஆர் ஈவன் எ சர்வன்ட் ஆஃப் பிரசிடென்ட் நிக்சன், ஹி இஸ் ஆல்சோ பிக் மேன்.
உதாரணத்துக்கு நிக்சனுடைய காரியதரிசி ஆகிறது அல்லது சேவகன் ஆகிறது கூட ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுறார் அவர்.
பிகாஸ் அன்லெஸ் ஒன் ஹஸ் காட் சம் ஸ்பெஷல் குவாலிட்டி, ஹி கேனாட் பிகம் பர்சனல் சர்வன்ட் ஆஃப் பிரசிடென்ட் நிக்சன் ஆர் ஹிஸ் செக்ரட்டரி.
அவரும் பெரிய ஆள் ஆயிடுறார். ஏன்னா ஒரு தனிப்பட்ட குணாதிசயம் இல்லைன்ற பட்சத்தில் ஜனாதிபதி நிக்சனுடைய காரியதரிசியாகவோ அல்லது அவரது தனிப்பட்ட சேவகனாகவோ ஒருத்தரால் ஆக முடியாது.
இட்ஸ் நாட் பாசிபிள்,
அது சாத்தியம் இல்லை.
நாட் ஆர்டினரி மேன் கேன் பிகம் பிரசிடென்ட் நிக்சன் சர்வன்ட் ஆர் செக்ரட்டரி.
ஒரு சாதாரண நபர் போயிட்டு ஜனாதிபதி நிக்சனுடைய காரியதரிசியாகவோ சேவகனாகவோ ஆயிட முடியாது.
Similarly, to be, go back to home, back to Godhead means you get the same type of body as Krishna has got.
அதே மாதிரி நீங்க பகவானுடைய லோகத்துக்கு திரும்பி போறீங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு இருக்கிற அதே மாதிரியான உடல் உங்களுக்கு கிடைக்குது.
You become Ajo.
நீங்களும் அஜவாக ஆயிடுறீங்க.
Ajo Nitya Shashvatam. This is a disease that we are changing our body.
அஜ நித்ய சாஸ்வதோயம், நம்ம உடலை மாற்றிக்கொள்றதும் அப்படின்றதே வியாதி தான்.
சோ கிருஷ்ணா இஸ் ஆஜா. சோ குந்தி சேஸ் கச்சித் கேச்சித் ஆஹு அஜம் ஜாத்தம். அஜம் தி இட்டர்னல் தி அன்போர்ன் இஸ் நவ் ஹஸ் டேக்கன் இஸ் பர்த்.
அதனால கிருஷ்ணர் அஜா குந்தி சொல்றாங்க, கேச்சித் ஆகூர் அஜம் ஜாத்தம். அஜம் அப்படின்னா நித்தியமான பிறப்பற்றவர். அவர் இப்ப பிறவி எடுக்கிறார்.
Then, of course, we can say that Krishna is taking birth. Yes, Krishna takes birth. But his birth is not like our.
அப்போ ஓ கிருஷ்ணர் பிறவி எடுக்கிறாருன்னு நீங்க சொல்லலாம். ஆமா, அவர் பிறவி எடுக்கிறார். ஆனா அவருடைய பிறப்பு நம்முடைய பிறப்பை போன்றது அல்ல.
That you should know.
அது உங்களுக்கு தெரியணும்.
It is stated in the Bhagavad Gita. Janma karmam me dibbam jo janati tat.
அது பகவத் கீதையில சொல்லப்பட்டிருக்கு. ஜன்ம கர்ம மே திவ்யம் யோ ஜானாதி தத்வத.
Krishna is taking birth as the son of Devaki or mother Yashoda. But he is not taking birth exactly like us.
கிருஷ்ணர் தேவகியின் மைந்தனாக அல்லது யசோத மைந்தனாக பிறவி எடுக்கிறார். ஆனா அவருடைய பிறப்பு நம்முடைய பிறப்பை போன்றது அல்ல.
That is describing the Srimad Bhagavatam. When Krishna appeared, he did not came out. He did not come out from the womb of Devaki. He first of all appeared. You have seen the picture.
அது ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டிருக்கு. அவர் தோன்றிய போது அவர் தேவகியனுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்து வரல, அவர் முன்னாடி தோன்றினார். அதை நீங்க அந்த படத்துல பார்த்திருக்கலாம்.
And then he became a small child on the lap.
அதுக்கப்புறம் அவர் சிறு குழந்தையாகி மடியில படுத்துக்கிட்டார்.
Therefore, Krishna's birth is transcendent. Our birth is by force, by the laws of nature.
அதனாலதான் கிருஷ்ணரின் பிறப்பு உன்னதமானது, நம்முடைய பிறப்பு இயற்கையின் சட்டத்தால் நிர்பந்திக்கப்பட்டது.
He is not under the laws of nature.
அவர் இயற்கையின் சட்டத்துக்கு உட்பட்டவர் அல்ல.
Laws of nature works under him.
இயற்கையின் சட்டம் அவருக்கு கீழ்படிந்து செயல்படுது.
மயா தக்ஷேண பிரகிருதி சுவதி சச்சராச்சரம். பிரகிருதி நேச்சர் இஸ் ஒர்க்கிங் அண்டர் தி ஆர்டர் ஆஃப் கிருஷ்ணா.
மயா தக்ஷேண பிரகிருதி சுயத்தே சச்சராச்சரம். இந்த பிரகிருதி இயற்கையின் சட்டமானது கிருஷ்ணரின் கட்டளையின் பேரில் செயல்படுது.
And we are working under the order of nature. That is the difference.
நாம் இயற்கையின் கட்டளையின் பேரில் செயல்படுறோம். அதுதான் வித்தியாசம்.
See, Krishna is the master of nature. And we are servant of nature. That is the difference.
Krishna, iyarkaiyin yajamanar, naam iyarkaiyin sevagar. Adha vidyasam.
Maya dhakshena prakriti suyate
svacharacharam.
Therefore, Kunti Devi says, Kechit ahu. Somebody says like that.
Adhanalada Kunti Devi solranga, Kechit ahur. Yaro apadi solranga.
Somebody says like that the unborn has taken birth.
பிறப்பற்றவர் பிறவி எடுத்திருக்கிறார்னு யாரோ சொல்றாங்க.
Now the unborn can take birth.
பிறப்பற்றவர் எப்படி பிறக்க முடியும்?
It appears like that. But it is not taking birth.
அது அப்படி தோன்றதே ஒழிய அவர் பிறப்பு எடுப்பதில்லை.
It appears just like he has taken birth like us. No.
நம்ம பிறவி எடுத்தது போல தோணலாம், ஆனால் அது அப்படி அல்ல.
Therefore, it is said distinctly, Kechit Ahu. Some foolish person say like that.
அதனாலதான் இங்க தெளிவாக கேச்சித் ஆகுர்னு சொல்லப்பட்டிருக்கு. சில முட்டாள்கள் அந்த மாதிரி சொல்றாங்க.
And Krishna also say in the Bhagavad Gita, Avajananti manga mura. Those who are rascals, they think that I am also less like ordinary human being.
கிருஷ்ணரும் கூட பகவத்கீதையில சொல்றார், அவஜானந்தி மாமூடா, மூடர்கள்லாம் என்ன ஒரு சாதாரண மனிதன் நினைக்கிறாங்க.
அவஜானந்தி மாங்க மூடா மானசிந்தி மாசு பிகாஸ் ஐ அப்பியர் ஜஸ்ட் லைக் ஹியூமன் பீயிங். சோ சம் ஆஃப் தி ராஸ்கல்ஸ் தே திங்க் தட் ஐ ஆம் ஆல்சோ ஒன் ஆஃப் தி நோ.
சாதாரண மனிதனை போல நான் தோன்றியதால சில யோக்கியர்கள் நினைக்கிறாங்க நானும் அவர்களை போல ஒரு மனிதன் தானே. அப்படி அல்ல.
பரம்பாபவஜானந்தோ ஹி டஸ் நாட் நோ வாட் இஸ் தி மிஸ்டரி பிஹைண்ட் தி காட்ஸ் டேக்கிங் பார் லைக் ஹியூமன் பீயிங்.
பரம்பாபம் அஜானந்தோ, கடவுள் ஒரு மனிதனை போல தோற்றம் எடுக்கிறார் அப்படின்னா அதன் பின்னாடி இருக்கும் மர்மம் என்னன்றது அவனுக்கு தெரியாது.
So similarly, Krishna is Aja. He takes birth likely, not exactly he takes birth. He is everywhere.
Adhe madri, Krishna Aja. Avar perap edukkiradhu pole irukku, ana avar sariyaga perap edukkirar endru solla mudiyadhu. Avar ella edathilum irukkirar.
Just like Krishna, it is said, ஈஸ்வரா சர்வபூதானாம் ரித்தேசே அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வர் இஸ் தி லார்ட் இஸ் சிச்சுவேட்டட் இன் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட்.
இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணரால் சொல்லப்படுறது என்னன்னா, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேச அர்ஜுன திஷ்டதி, பகவான் எல்லாரது இதயத்திலும் இருக்கிறார்.
இஃப் தட் இஸ் எ ஃபேக்ட், சீ கிருஷ்ணா இஸ் விதின் யுவர் ஹார்ட், விதின் யுவர் செல்ஃப். See, if he immediately comes in your front, so what is the difficulty for Krishna?
இப்ப அது உண்மை என்ன, கிருஷ்ணர் உங்க இதயத்துல இருக்கார், உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் அப்படின்னும் போது உடனடியா கிருஷ்ணர் உங்க முன்னாடி வர்றதுல கிருஷ்ணருக்கு என்ன சிரமம் இருக்கு?
He is already within and he is all powerful.
அவர் ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் சர்வ சக்தி படைத்தவர்.
Just like துருவ மகாராஜ், Dhruva Maharaj, when he was engaged in meditation, the form meditation, 400 Vishnu he was meditating upon.
உதாரணத்துக்கு துருவ மகாராஜர் தியானத்தில் ஈடுபட்ட போது அந்த ரூபத்தை, விஷ்ணுவோட ரூபத்தை, நான்கு கை ரூபத்தை அவர் தியானம் செய்தார்.
All of a sudden, his meditation broke and he saw the same figure before him. Immediately. This is very difficult for Krishna.
திடீர்னு அந்த தியானம் கலைஞ்சிருது, அப்ப அதே ரூபத்தை அவர் முன்னாடி காண்கிறார். இது கிருஷ்ணருக்கு கஷ்டமா?
He is already within you and if he comes out.
ஏற்கனவே அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், இப்ப அவர் வெளியில வர்றார்.
Similarly, if Krishna is within the heart of everyone, devotee also. So if he comes out before devotee in the same four-handed form, is it very difficult for Krishna?
அதே மாதிரி கிருஷ்ணர் தேவிக்கோட இதயத்தில் இருக்கிறார். இப்போ தேவிக்கு முன்னாடி அதே நான்கு கை ரூபத்தோடு அவர் வெளியில வந்தாருன்னா அது கிருஷ்ணருக்கு கஷ்டமானதா என்ன?
So people do not know. Therefore Krishna says that you have to understand janma karma me dibbam, transcendental birth. My activities, my birth.
மக்களுக்கு தெரியாது, அதனால கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய தோற்றம், எனது செயல்கள் இதெல்லாம் திவ்யமானது. ஜன்மம் கர்மமே திவ்யம், இது உன்னதமான பிறப்பு என்பதை நீ புரிந்து கொள்ளணும்.
குந்தி தேவி knows that Krishna is unborn. Krishna does not take birth. But it appears like that to some fools.
அதனாலதான் கிருஷ்ணர் பிறப்பற்றவர் என்பது குந்தி தேவிக்கு தெரியும். கிருஷ்ணர் பிறப்பெடுப்பதில்லை, சில மூடர்களுக்கு அது அப்படி தோணுது.
Therefore they say that Krishna has taken birth. But why Krishna takes birth? The next question will be.
அதனாலதான் கிருஷ்ணர் பிறவி எடுக்கிறாருன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அடுத்த கேள்வி, ஏன் கிருஷ்ணர் பிறவி எடுக்கிறார்?
That is replied. Punna sloka sakirtai. Punna sloka. Those who are very pious, very advanced in spiritual understanding, to glorify them.
அதுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு, புண்ணிய ஸ்லோகஸ்ய கீர்த்தையை. புண்ணிய ஸ்லோகஸ்ய, புண்ணியமான நபர்கள், ஆன்மீகத்தில் மிகவும் முன்னேறியவர்களை புகழ்வதற்காக.
Krishna comes to become the son of Devaki, to glorify Devaki.
கிருஷ்ணர் தேவகியின் மைந்தனாக வர்றார் அப்படின்னா தேவகியை புகழ்வதற்காக.
Krishna becomes the son of Yashoda to glorify his devotee Yashoda.
கிருஷ்ணர் யசோதை மைந்தனாக வருகிறார் என்றால் யசோதாவான அவரது பக்தரை புகழ்வதற்காக.
Similarly, Krishna appeared in the dynasty of Maharaj Yadu just to glorify.
அதே மாதிரி யது மகாராஜருடைய வம்சத்தில் கிருஷ்ணர் தோன்றினார், அவர்களை புகழ்வதற்காகவே.
He was a great devotee of Krishna and he is born in the family of Maharaj Yadu. The whole family is celebrated still Jadava.
அவர் கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தராக இருந்தார். அவர் அந்த யது மகாராஜருடைய குடும்பத்தில் பிறக்கிறார். அதனால இன்னைக்கும் அந்த வம்சம் பெருமைப்பட்டு இருக்கு. யாதவ,
கிருஷ்ணாஸ் நேம் இஸ் ஜாதவ பிகாஸ் ஹி டுக் ஹிஸ் பர்த் இன் தி ஜது ஃபேமிலி.
யாதவ என்பது கிருஷ்ணருடைய பெயர்களில் ஒன்று, ஏன்னா அவர் யது வம்சத்தில் பிறவி எடுத்ததுனால.
Krishna took the glorify the family.
அப்படின்னா எப்படி கிருஷ்ணர் அதில் பிறவி எடுத்தார் அப்படின்னா அந்த குடும்பத்தை புகழ்வதற்காக.
Exactly, the example is given. Just like Malaya Seva, Malaya Seva, Chandanam. Chandan, this is a tree. A tree can grow anywhere.
அதுக்கு மிக பொருத்தமான உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. மலைய சேவ சந்தன, சந்தன இது ஒரு மரம். மரம் எங்க வேணா வளர முடியும்.
பட் தி சாண்டல்வுட் ட்ரீ, பிகாஸ் இட் இஸ் வெரி ப்ராமினென்ட் இன் தி மலேசியா.
ஆனால் சந்தன மரம் மலேசியாவில் ரொம்ப பிரதானமானது என்றதால.
Formerly they were growing this chandan tree, as I told you, because there was good demand.
The chandana marathukku nariya thevai irundadanaala munadiye na sonnadhu pole anga nariya adha valarthaanga.
In India especially, sandalwood.
Kuripa Indiavile chandanam nariya payanpaduthappattathu.
So the, nowadays they are growing rubber tree, because there is good demand for rubber.
இப்போ அவங்க எல்லாம் ரப்பர் மரம் வளர்த்துட்டு இருக்காங்க, ஏன்னா நிறைய ரப்பர் தேவைப்படுறதுனால.
சோ So even after business, so the Kunti is giving this very nice example.
இந்த வியாபாரத்திற்கு அப்பாற்பட்டு குந்தி இங்க ரொம்ப நல்ல உதாரணம் கொடுக்கறாங்க.
The chandan tree, it is a particular type of tree. It can grow anywhere. Not necessarily that it has to grow in Malaysia or Malay Hill.
சந்தன மரம் ஒரு குறிப்பிட்ட வகையான மரம். அது எங்க வேணா வளர முடியும். அது மலேசியாவிலேயோ அல்லது மலைய மலையில தான் வளர்ந்தாகணும்ன்றது கட்டாயம் இல்லை.
There is no such rules and regulation. It can grow anywhere. But because this sandalwood is grown in large quantity in such part of the world, the sandalwood is known as Malaya Chandan.
அந்த மாதிரி எதுவும் விதி எல்லாம் கிடையாது. அது எங்க வேணா வளரலாம். ஆனாலும் இந்த சந்தன மரம் மிக பெருமளவில் உலகின் அந்த குறிப்பிட்ட பகுதியில் வளர்றதுனால அது மலைய சந்தன் அழைக்கப்படுது. மலைய சந்தன.
Just like in your western country, the scented water, UD cologne. UD cologne. Cologne is a country in France, and there it is manufactured. There it is called UD cologne.
உதாரணத்துக்கு மேற்கத்திய நாடுகள்ல யூடி காலன் அப்படின்னு ஒரு வாசனை திரவியம் இருக்கு. அது பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க அது உற்பத்தி செய்யப்படுறதுனால அதே பேர்ல அது அழைக்கப்படுது யூடி காலன்.
Similarly, UD cologne can be manufactured anywhere. But originally, because it was manufactured in that cologne city, it is known as UD cologne.
அதே மாதிரி அந்த UD cologne எங்க வேணா உற்பத்தி செய்ய முடியும். ஆனா ஆரம்பத்தில் அந்த கோலன்ற நகரத்தில் அது உற்பத்தி செய்யப்பட்டதுனால அது யூடி கோலன் அழைக்கப்படுது.
Similarly, sandalwood also can grow anywhere. But because originally it was very prominent in the Malayas.
அதே மாதிரி இந்த சந்தன மரமும் கூட எங்க வேணா விளைய முடியும். ஆனால் ஆரம்பத்தில் அந்த மலைய மலையில ரொம்ப அதிகமா விளைஞ்சதுனால.
Now 5000 years ago Kunti is offering this prayer. That means before 5000 years the sandalwood was growing in the Malaysia. So this Malaysia is not a new name.
இப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி குந்தி இந்த பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே மலேசியாவில் சந்தனம் வளர்ந்திருக்கு. அப்படின்னா இந்த மலேசியான்ற பெயர் ஒன்னும் புதுசா இல்ல.
இட் வாஸ் நோன் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ.
ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இது அறியப்பட்டதாக உள்ளது.
ஆல் தீஸ் பிளேசஸ் தே வர் வேதிக் கல்ச்சர்.
இந்த எல்லா இடங்கள்லயுமே வேத கலாச்சாரம் இருந்தது.
சிமிலர்லி ஹீஸ் கிவிங் தி எக்ஸாம்பிள் தட் Krishna has no obligation.
அதே மாதிரி தான் அவங்க இந்த உதாரணம் கொடுக்கறாங்க. அதாவது கிருஷ்ணருக்கு ஒன்னும் கடமை எல்லாம் கிடையாது.
That he has to take his birth in a particular family or particular country. He has no such obligation.
அதாவது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலேயோ அல்லது குறிப்பிட்ட நாட்டிலேயோ அவர் பிறந்தாகணும்ன்ற கடமை எல்லாம் அவருக்கு கிடையாது.
But to glorify a certain family or certain person because he is devotee and therefore he has taken birth.
ஆன குறிப்பிட்ட குடும்பத்தை குறிப்பிட்ட நபரை புகழ்வதற்காக, ஏன்னா அவர்கள் பக்தர் என்றதால அவர் அங்கு பிறவி எடுக்கிறார்.
The reason is he is appearing, therefore it is called dibbam, transcendental.
அவர் இப்படி தோன்றுவதால் தான் அது திவ்யம், உன்னதமானதுன்னு சொல்லப்படுது.
He is not obliged, but we are obliged.
அவர் கடமைப்பட்டவர் அல்ல, ஆனா நம்ம கடமைப்பட்டவர்கள்.
That is the distinction between our taking birth and Krishna.
அதுதான் கிருஷ்ணர் பிறவி எடுக்கிறதுக்கும் நம்ம பிறவி எடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம்.
We are obliged.
நாம் கடமைப்பட்டவர்கள்.
If by our karma, by our activities, we are fit for taking birth, in a good family, then I will get my birth in good family or in the human society or demigod society.
நம்முடைய கர்மனால அல்லது நம்முடைய செயல்களால ஒரு நல்ல குடும்பத்துல பிறவி எடுக்க நான் பொருத்தமானவன்னா அப்ப நான் ஒரு நல்ல குடும்பத்துல பிறவி எடுப்பேன் அல்லது மனித சமுதாயத்துல அல்லது தேவர்கள் மத்தியில பிறவி எடுப்பேன்.
பட் இஃப் மை ஆக்டிவிட்டீஸ் ஆர் லோவர் கிரேட் லைக் அனிமல்ஸ் தென் ஐ வில் ஹேவ் டு டேக் பர்த் இன் தி அனிமல் ஃபேமிலி. தட் இஸ் ஃபோர்ஸ்.
ஆனா எனது செயல்கள் மிருகங்களை போல தாழ்ந்ததா இருக்கும்போது அப்ப மிருக குடும்பத்துல நான் பிறக்கணும், நான் நிர்பந்திக்கப்படுறேன்.
கர்மனா தெய்வ நேத்திரினா ஜந்தர் தேகோபத்தை வி டெவலப் எ சர்டன் டைப் ஆஃப் பாடி அகார்டிங் டு அவர் கர்ம.
கர்மனா தெய்வ நேத்திரேனா ஜந்தர் தேகோபத்தையே நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை நாம் வளர்த்து கொள்கிறோம்.
இன் திஸ் லைஃப் This human form of life is meant for athato brahma jigyasa, for understanding the supreme, the absolute truth.
Inda manida valkai athato brahma jigyasa parabrahmanai purindukolvadarkanadu.
But if we do not do so, if we simply remain like animal, then again we are going to the animal form of life.
Adha neenga seiyalena pachathile நீங்க மீண்டும் மிருகத்தை போலவே இருக்கீங்கன்னா மறுபடியும் மிருக வாழ்க்கையில தான் நீங்க வரணும்.
மிஸ்யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி தென் வேர்
அது வாய்ப்பை துஷ்பிரயோகம் செய்வதாகும்.
தேர்ஃபார் திஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மூவ்மெண்ட் இஸ் ட்ரைங் டு சேவ் பீப்புள் ஃப்ரம் கோயிங் டவுன் டு அனிமல் லைஃப்.
அதனாலதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது மக்கள் மிருக வாழ்க்கைக்கு கீழே போயிடாம அவங்களை காப்பாத்துறதுக்காக இருக்கு.
தேங்க்யூ.
மிக்க நன்றி.